நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஹைவேல நம்ம டிரைவ் பண்ணோம்னா பொதுவாகவே நமக்கு மற்ற வண்டி எங்கே வந்து நம்மளை இடிச்சிரும்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக போவோம் இல்லைங்களா? பின்னாடியோ முன்னாடியோ வந்து இடிச்சிருவோம்னு. வெளியிலேருந்து வருகிற ஆபத்துக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம போகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறதில்ல, உள்ளே கூட நம்மளுக்கு ஆபத்து இருக்கலாம். ஏன் நம்ம வண்டியிலேயே ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டாகி திடீர்னு நெருப்பு எங்கன்னா வரலாம். சில இடங்களில் போய் அந்த தண்ணி பாட்டில் போய் இதுகிட்ட கிளச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி ஆபத்து வரலாம். இல்லை ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம் இல்லைங்களா? உள்ளுக்குள்ளேயே நமக்கு ஆபத்து இருக்கலாம், வெளியில் மாத்திரம் இல்லாமல். சில நேரங்களில் அந்த ஆபத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆபத்து கூட வெளியில் இருக்கிற ஆபத்தை விட பயங்கரமாக போயிடலாம். அந்த மாதிரி இந்த நியாயாதிபதிகள் இதுவரைக்கும் நம்ம 8 அதிகாரங்கள் படிச்சுட்டு வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த ஆபத்து தொந்தரவு பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் வந்துச்சு. மீதியான்கிட்ட இருந்து தொல்லை, மோவாப்கிட்ட இருந்து தொல்லை, கானானியர்கிட்ட இருந்து ஒடுக்கம். ஆனால் இப்போ வந்து 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிற இது வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வர ஆபத்தை நம்ம பார்க்க போகிறோம். அபிமெலக் அப்படின்ற ஒரு மனுஷன், அவனால் வருகிற ஒரு பெரிய ஆபத்தை நம்ம பார்க்க போகிறோம். அபிமெலக்குன்னு பேர் எடுத்தாவே பல பேருக்கு நல்லவங்களும் இருந்திருக்காங்க, கெட்டவங்களும் இருந்திருக்காங்க. ஆனால் நியாயாதிபதிகள் பொறுத்த வரைக்கும் அபிமெலக்குன்றவன் இஸ்ரவேலை அழிக்க பார்த்த ஒரு மகா கொடுமையான மனுஷன். அவனுடைய சாதனைகள், அவனுடைய அதை தான் நம்ம படிக்க போகிறோம். சாதுரியங்கள், அவனுடைய வஞ்சனை, அப்படி அதை தான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி, ரொம்ப அருமையான ட்ராமா, ஒரு புதிராக நடக்கிற மாதிரி, ஏதோ அதே தானாக நடந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. இங்கெல்லாம் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம கேட்க வருது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா கடவுளுடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாமே நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். இதில் அது பார்க்கலாம். இது ரொம்ப நீண்ட அதிகாரம், எவ்வளோ வசனங்கள் இருக்குது? 57 வசனங்கள் இருக்குது இல்லைங்களா? 57 வசனங்கள் பாருங்கள். இன்றைக்கி தான் என்னுடைய திறமையை பார்க்க போகிறீங்க. 57 வசனங்களை ஒரு மணி நேரத்தில் நான் முடிச்சுட்டு போகிறேன். என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டே அவர் 6 மாதம் தள்ளிடுவாருன்னு. இன்றைக்கி 57 வசனத்தை ஒரே நாளில் நம்ம முடிச்சிட போகிறோம் பாருங்களேன், ஒரே சாமனில். சரி, இந்த 57 வசனங்களில் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அதில் என்ன அந்த ஸ்டோரி எப்படி டெவலப் ஆகுதுன்றதுக்கு ஒரு பார்வை, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பார்வை பார்த்தோன்னா 1-6 வரைக்கும் அபிமெலக்கும் அந்த ஷெக்கம் மக்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகத்தை பார்க்குறோம், பெரிய பாவத்தை பார்க்குறோம். 1-6 வரைக்கும். 7-21 வரைக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அறிவிக்கப்படுற ஒரு பெரிய சாபத்தை பார்க்குறோம். அபிமெலக் மேலேயும் ஷெக்கம் மேலேயும் அறிவிக்கிற ஒரு சாபத்தை பார்க்குறோம். அடுத்தது 22-57 அந்த அதிகாரம் முடிய அந்த சாபத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு வர்றதை பார்க்குறோம். பாவ, சாபம், நியாயத்தீர்ப்பு, பாருங்களேன் இந்த 3 வார்த்தைகள் ஒரு ஆர்டர் தான். பாவம் வந்தால் என்ன வரும்? சாபம் வரும். சாபம் வந்தால் ஜட்ஜ்மெண்ட் வரும். அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த முழு அதிகார 57 வசனங்கள்லேயும் ஒரு ப்ராடாக பார்த்தா அதுதான் ஸ்ட்ரக்சர். அதை நம்ம படிப்போம் எப்படி அது நடக்குது. இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான வஞ்சனை, கொடுமை, கொலை ரொம்ப பயங்கரமாக நடக்குது இந்த அதிகாரத்தில். இது ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் தர மாதிரி 8வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு இருக்குது. 8வது அதிகாரம் கிடியோனுடைய வாழ்க்கை முடியுது. அது முடியும் போது என்ன வசனம்? 33 என்ன வருது?
காலமே சூரியன் உதிக்கையில்,
8:33,
கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள்.
அப்புறம்
இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கும் தக்க
பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க கெட்டு போனாங்க. திருப்பி கெட்டு போனாங்க. அது கெட்டு போனதுக்கு ரெண்டு காரணம் அங்கே சொல்லப்படுது. என்ன ரெண்டு காரணம்? ஒன்றாவது, கர்த்தர் தங்களை எவ்வளோ பெரிய பயங்கர சத்துருக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றினார் என்பதை மறந்து போனார்கள், மறந்து போனார்கள். அது ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்குறோம். ரெண்டாவதாக, கிடியோன் தங்களுக்கு செய்த ஒரு பெரிய நன்மையை அவர்கள் பாராட்டாமல் ஒரு நன்றி கெட்டத்தனமாக அவங்க போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டு காரியம். ஏன் 9வது அதிகாரத்தில் இவ்வளோ பயங்கரம் நடக்குதுன்னா, கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். கிடியோன் தங்களுக்கு செய்த பெரிய நன்மைகளை நன்றி கெட்டமாக மறந்து போயிட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்களேன், மறதி ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆபத்து, பெரிய ஆவிக்குரிய ஆபத்து. அதை நம்ம நினைக்கிறது இல்லை, திருப்பி திருப்பி ஜட்ஜஸில் வருது, மறந்து போனார்கள், மறந்து போனார்கள் அப்படின்னு. ஒரு ஒரு வியாதி, ஆவிக்குரிய வியாதின்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய கடவுள் அதை சாதாரணமாகவே பார்க்கறது இல்லை, ரொம்ப பயங்கரமாக பார்க்குறார். ஒரு வசனம் படிப்போம், எரேமியா 18:13. ஜெரேமியா 18:13.
ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறார்.
மிகவும் திடுதிடுக்கத்தக்க காரியத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அலறி போற, பயந்து போற காரியத்தை இஸ்ரவேல் செய்து விட்டார்களாம். என்ன செஞ்சிட்டாங்க அப்படி? 15 படிங்க, 15வது வசனம்.
என் ஜனங்களோ என்னை மறந்து மறையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள்.
பாருங்களேன், என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள். அது கடவுள் சாதாரணமா பார்க்கறது இல்லை, அவரை மறக்கிறத சாதாரணமா பார்க்கறது இல்லை. பாருங்களேன், இதான் வேத வாக்கியம் வந்து இதை ரொம்ப வலியுறுத்துறத நம்ம பார்க்குறோம். மோசேலேருந்து எடுத்து மோசே உபாகமத்தில் திருப்பி 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 என்ன சொல்கிறார் உபாகமத்தில்? கர்த்தர் உங்களுக்கு செய்த மறந்துடாதீர்கள். அந்த உபாகம புக்கு எழுதினதே திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ததை மறந்துடாதீர்கள், மறந்துடாதீர்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் ஞாபகப்படுத்துகிறார். தாவீது எடுத்தோன்னா, நம்ம ஞாபகப்படுத்தணுன்னே சில சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். பல ஏற்பாடில் பல இடங்களில் அது வருதை பார்க்குறோம். புதிய ஏற்பாடில் எடுத்தாலும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறார் கம்யூனியன் டைமில்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் அப்படியே படிச்சுட்டே போகலாம். எபிரேயர் புக்கில் நீங்கள் மறந்தீர்கள், அதனால தான் சோர்ந்து போய் வாழ்க்கையில் தளர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சிற்றிக்கு, 12வது அதிகாரத்தில் வருது, தேவன் உங்களை சிற்றிக்கும் போது அவரை நேசிக்கிறவர்களை தான் அவர் சிற்றிக்கிறார் என்ற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள் அப்படின்றார். மறந்தீர்கள், பாருங்களேன், அந்த மறதி. பேதுரு சொல்கிறாரு அடிக்கடி, நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக நான் திருப்பி திருப்பி சொன்னதே நான் சொல்லுகிறேன் அப்படின்றார். ஆகவே இது ரொம்ப ஆபத்து, மறதி. அவங்க கெட்டு போனதுக்கு தான் காரணம், நம்ம கெட்டு போகிறதுக்கும் பல விதங்கள் இதுதான் காரணம். மறதிங்க, அதுக்கு என்ன மருந்து? அப்போஸ்தலருங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுலும் சரி ரோமரில் 15:15 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்னதையே திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன். திமோத்திய கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்புகிறாரு. எதுக்கு அனுப்புனாரு? நான் உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு நான் திமோத்திய அனுப்புகிறேன். மறதிக்கு நம்ம என்ன தான் ரெமெடி? மறந்து போவாங்கன்னா நம்ம என்ன தான் செய்கிறது? என்ன ரெமெடி தெரியுமா? திருப்பி திருப்பி சொல்லணும் இல்லைங்களா? அதான் பொதுவாக திருப்பி திருப்பி சொல்லணும், திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும். அதைத்தான் அப்போஸ்தலருங்க செய்கிறத பார்க்குறோம், பேதுரு செய்கிறத பார்க்குறோம், பவுல் செய்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப அதை என்கரேஜ் பண்ணுறத பார்க்குறோம். பேதுரு அவர் இப்படியே எழுதியிருக்கிறார், நான் செத்து போன பிறகும் நீங்கள் மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் சாகுறேன்றார். இது உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும், அது நீங்கள் மறந்துடக்கூடாது. பாருங்களேன், அதான் பெரிய பெரிய நமக்கு பிடிச்ச இயேசு கிறிஸ்துவே, அவரும் எவ்வளோ பெரிய தியாகத்தை கொடுத்து நம்மளுக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதுவே நீங்கள் மறந்துடுவீங்கன்னு சொன்னார்னா, அதான் நமக்கு பிடிச்ச நம்ம எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு இருக்கக்கூடிய பவர் நம்ம பார்க்குறோம். எஞ்சி இருக்கிற பாவம் நமக்குள்ளே என்ன செய்யுதுன்னா, கர்த்தரை மறக்கழிக்கிறதுக்கு அது எப்போவும் பார்க்குது. அதுக்கு விரோதமாக தான் நம்ம போராடணும். மறதி 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 மறக்கிறது பாவம் எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ பெரிய விலையை கொடுத்து கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். மறக்கிறதுனால தாங்க நம்ம பாவம் செய்கிறோம். மறக்கிறது கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறாருன்னு மறக்கிறதுனால தாங்க நம்ம சோர்ந்து போகிறோம். மறக்கிறதுனால தாங்க மனசு தளர்ந்து போகுது. மறந்து போகிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு. கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாருன்றதை நம்ம மறக்கிறதுனால தான் மற்றவங்க நமக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை நம்ம மன்னிக்க மாட்டேன்றோம். பாருங்களா, மறதி ரொம்ப ஆபத்து. ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு சந்தோஷமான உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பெரிய சத்ரு மறதி. மறதி பாருங்களா, அதுதான், அது குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வசனத்தில் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள், கெட்டு போனாங்க. எதுக்குங்க கெட்டு போனாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. நம்மளும் சோரம் போயிட முடியும். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற பாவம், நமக்கு மறக்க வைக்க பார்க்குற காரியங்களை மறந்துட்டோம். ஒன்று, அது மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கேட்ட காரியங்கள் மறுபடியும் கேட்கறதுக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம நன்றி தான் செலுத்தணும். பாருங்களேன், நமக்கு ஒரு பெரிய இது என்னென்னா கேட்ட காரியங்கள் அப்படின்னு ஸ்லாக்காக இல்லை, அது கேட்டதை திருப்பி கேட்கணும். இன்னொன்று, மறதி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் மறந்துட்டாங்கன்றத பற்றி வெறும் விஷயமே இல்லாமல், அப்போனா யெகோவா பேரே மறந்துட்டாங்களா? அவங்க எத்தனை பேர்கிட்டேருந்து யெகோவா தங்களை காப்பாற்றினாங்கன்னு லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு போட முடியாது அவங்களால, நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு ஒரு ஞாபகமாக சொல்ல முடியும், யெகோவா எங்களுக்கு தெரியும், எங்களை காப்பாற்றினார், இவங்ககிட்டேருந்து காப்பாற்றினார், அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றினார். ஆனால் இங்கே என்னத்தை வலியுறுத்துறாருன்னா, யெகோவாவை அவங்க அறிஞ்ச விதம் அவங்களுடைய குணாதிசயத்தையும் யெகோவாவுக்கு அவங்க உண்மையாக இருக்கிற அளவுக்கு அவங்கள கட்டுப்படுத்தலை அந்த அறிவு, அந்த ஞாபகம், அந்த அறிவு. யெகோவாவுக்கு தாங்கள் உண்மையாக இருக்கும்படிக்கு அவங்க மேலே அந்த கட்டுப்பாடை செலுத்த மாட்டேங்க. ஏன், நம்ம ஒரு அறிவை வச்சுருக்கிறதுக்கும் அந்த அறிவை பொக்கிஷமாக வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரியும் எனக்கு அப்படின்றதுக்கும் அந்த அந்த தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வாழ்க்கையும் உணர்ச்சிகளும் வாழ்க்கையும் கட்டுப்படுற அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாருங்களா, ரொம்ப முக்கியம். எனக்கு அது படிச்சுட்டேன் இது படிச்சுட்டேன்றது பெரிய விஷயம் இல்லை, அது எந்த அளவுக்கு படித்து அதை ட்ரெஷர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யாக்கோபு சொல்கிற மாதிரி அதை ரொம்ப நம்ம தியானித்து அதை நம்ம உணர்ச்சிகளை நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு யெகோவாவை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா, அப்படி அவங்க தெரிஞ்சிக்கல, அதான் விஷயம். அவங்களுக்கு யெகோவாவை பற்றி தெரியுமா? தெரியும். கேட்டகிசமில் இது வினாவிடை போதகங்க பதில் சொல்லுப்பானா, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாங்க, அதிலெல்லாம் மிஞ்ச முடியாது அவங்கள. ஆனால் என்ன, த ப்ராப்ளம் இஸ் த நாலேஜுக்கும் ட்ரெஷர்டு நாலேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அந்த கடவுளை பற்றி அறிஞ்சதை, கடவுள் நமக்கு செஞ்சதை நினச்சி பார்த்து பார்த்து பூரிச்சு அதை தியானிச்சு, தியானம் த டிசிப்ளின் ஆஃப் மெடிடேஷன், அதில் தாங்க கெட்டு போகிறது நம்ம, அது இல்லாத தாங்க உருப்படுறதில்ல நம்ம. இந்த மெடிடேஷன் நமக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறது, கர்த்தர் இதை நம்ம படித்தோமே, கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து இதை படித்த காரியங்களை. மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா யோசுவாவுக்கு சொன்னார், நீ இரவும் பகலும் இந்த வசனத்தில் நீ தியானமாக இருந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் போகாமல் இருந்தால் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கோன்னார். மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா நமக்கு நம்மளே பிரசங்கம், நம்மளே பிரசங்கம் பண்ணுறது தான். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நம்ம சொல்லிக்கிறது தான். அந்த டிசிப்ளின் இல்லைன்னா, அந்த ஒரு சத்தியத்தை படிக்கிறோன்னா அந்த சத்தியம் நம்ம உணர்ச்சி, மெடிடேஷன் தான் தலைக்கு வருது, ஆனால் அது நம்ம உணர்ச்சியை பாதித்து நம்ம நடத்தையை பாதிக்கிறது மெடிடேஷன் மூலமாக தான். அதை அவங்க செய்யாமல் போயிட்டாங்க. பாருங்களேன், அதை தான் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த ஞாபகம் இல்லாமல் போயிட்டது. அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது பிரச்சனை, பாருங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன்ன்றது நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஒரு மூவி பாட்டை கேட்டோன்னா ஒரு வாட்டி கேட்டால் போதும், சில பேர் என்ன அருமையாக பாடுவாங்க மூவி பாட்டு இல்லைங்களா. இல்லை ஒரு மூவி ஒரு வாட்டி பார்த்துருங்களா, எத்தனை வருஷம் ஆன பிறகும் அந்த மூவி கதை நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் அவர்கள் மறந்தார்கள், நமக்கு அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட், அது ஞாபகம், அது நம்ம ஒரு வார்னிங் நமக்கு. அடுத்ததாக, இவங்க வந்து கிடியோனுக்கு நன்றி இல்லாமல் போயிட்டார்கள் அப்படின்னும் அந்த வசனத்தில் வருது இல்லைங்களா. கிடியோனுக்கு நன்றி இல்லாமல் போயிட்டாங்க, கிடியோன் செய்ததற்கு. அதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறதை பார்க்கலாம். இந்த 35 வருஷத்தை வருதுல, 9வது அதிகாரம் 16 வருது, 20ல் வருது, 23ல் வருது, 24, 56, 57 திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது கிடியோனுக்கு அவர்கள் நன்றி இல்லாமல் போயிட்டார்கள் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுடைய மனுஷங்களை நம்ம ரொம்ப உயர்த்தக்கூடாது, அதை பார்த்துக்கணும். ஆனால் அவங்களுக்கு அவங்க செய்து அவங்களுக்கு நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறக்காமல் அவங்கள நம்ம மதிக்க நம்ம கற்றுக்கணும். இதுதான் காட்டுது கிடியோனுக்கு அவங்க நன்றி இல்லாமல் போயிட்டார்கள்னு. நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறது ரொம்ப இது, அதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களான்னு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை நடத்துனாங்க அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை, அதை நம்ம இது பண்ணுறது இல்லை இல்லைங்களா. அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவார், இப்போ குற்றம் சொல்கிற கத்தி எடுத்து ஈஸியாக குத்திடுவாங்க நம்மளை, அது குத்திடுறது ரொம்ப ஈஸி, அது அப்படி செய்யக்கூடாது. இது ரெண்டு நாளை தான் அவங்க கெட்டு போனார்கள். முதலாவது கர்த்தர் செய்த கிரியைகளை மறந்து போனார்கள், கிடியோன் அவங்களுக்கு செஞ்ச காரியத்தை. அதனால தான் இப்போ பெரிய பயங்கரம் அவங்களுக்கு வரப்போகுது பாருங்களேன், பெரிய பயங்கரம். இன்னொரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த அதிகாரம் விடுறதுக்கு முன்னாடி. 28வது வசனத்தில் என்ன வருது?
இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது.
பாருங்களேன், 40 வருஷம் அமைதலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி குஷான் ரிஷத்தாயம் கிட்டேருந்து காப்பாற்றி 40 வருஷம், அதுக்கப்புறம் மோஹாப் கிட்டேருந்து காப்பாற்றி 80 வருஷம், அதுக்கப்புறம் கானான் பாராக்கும் டெபோரா காப்பாற்றி 40 வருஷம், இப்போ திருப்பி 40 வருஷம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட்ன்றதே கிடைக்க போகிறது கிடையாது. பாருங்களேன், ரெஸ்ட்ன்றதே கிடைக்க போகிறதில்ல. இஸ்ரவேல் தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்டை மதிக்காமல் போனதுனால் அந்த கிஃப்டை ஆண்டவர் இன்னுமே எடுத்துக்க போகிறார் பாருங்களேன். ஏன்னா நம்ம அந்த ஜட்ஜஸை வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். என்ன, அவங்க பாவம் செய்வாங்க, மனம் திரும்பி ஆண்டவரை கூப்பிடுவாங்க, ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார், திருப்பியும் பாவம் செய்வாங்க. அப்படியே இல்லை ஜட்ஜஸ்ஸு, அவங்க பாவம் செஞ்சாங்க காப்பாற்றினாங்க, கொஞ்சம் கீழே வந்தாங்க, இன்னும் கீழே வந்தாங்க கெட்டு கெட்டு ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. இன்னுமே ஆண்டவர் காப்பாற்ற முடியாமல் அவங்க இஷ்டத்துக்கே விட்டுற மாதிரி நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க பாருங்களேன். அதான் பாவம் செய்கிற பயங்கரம். அந்த சைக்கிள் எப்போவும் நடந்துக்கிட்டே இருக்கோன்னு நம்ம நினைக்கவே முடியாது, அந்த சைக்கிள் இதோடு நின்று போகுது பாருங்களேன். ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையை இலவசமாக தான் கொடுக்குறாரு, அந்த இறக்கமாக தான் கொடுக்குறாரு, ஆனால் அந்த கிருபையை காலில் போட்டு மெரிக்க விட மாட்டார், அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க நம்மளை விட மாட்டார். எவ்வளோ வாட்டி அவங்கள காப்பாற்றினார், திருப்பி திருப்பி அவங்க செய்யும்போது என்ன செய்கிறாரு, இன்னுமே அவங்களுக்கு ரெஸ்ட்ன்றதே வரப்போகிறதில்ல, இன்னுமே ஒடுக்கம் 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 தான், ரெஸ்ட்ன்றதே வரப்போகிறதில்ல. அதை கவனிப்போம் பாருங்களேன். அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அவங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம், அதை அவங்க மதிக்க தெரியாததுனால அதை திருப்பி எடுத்துக்கிறார். அதை நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறது இல்லையா. ஒரு எங்கள் வீட்டில் சொல்லுவோம், இஃப் யூ அப்யூஸ் அ ஃப்ரீடம் யூ வில் லூஸ் யர் ஃப்ரீடம், இஃப் யூ அப்யூஸ் அ ப்ரிவிலேஜ், அதாவது ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தவறாக பயன்படுத்தினீன்னா அதை நீ இழந்துருவேன். ஒரு பாக்கெட் மணின்னு கொடுக்குறோம், அந்த பாக்கெட் மணியை தவறாக பயன்படுத்தினா நம்ம என்ன செய்வோம், இன்னுமே அது ஒன்று கிடையாது. இல்லை ஒரு மொபைல் வாங்கித்தர்றோம், அந்த மொபைலை தவறான விதங்களில் பயன்படுத்தி தவறான காரியங்களுக்கு அது போச்சுன்னா என்ன செய்வோம், அந்த மொபைல் இன்னுமே கிடையாது உனக்கு. நம்மளை நம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி மதித்து அதை பொறுப்போடு பயன்படுத்த நம்ம கற்றுக்கிட்டா தான் அது நமக்கு பிளெஸிங்காக இருக்கும் இல்லைங்களா. அப்படி தான் ஆண்டவர் இங்கே செய்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம 9வது அதிகாரம் போவோம். ஒரு பெரிய பாவம் நடக்குது இங்கே, ஒரு பெரிய பயங்கரம் நடக்குது. அந்த பாவத்தை பார்ப்போமே, ஏன் நடக்குதுன்றதுக்கு காரணத்தை பார்த்தோம், இப்போ ஏன் நடக்குதுன்றதை பார்ப்போம். 1வது வசனத்தில் இது படிங்க.
யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷர்கள் காதுகளும் கேட்டு பேசுங்கள், நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார்.
இதில் பார்த்தோன்னா கிடியனுக்கு எட்டாவது அதிகாரத்தில் 30வது வசனத்தை பார்க்குறோம். அவருக்கு 70 மகனுங்க இருந்தாங்க, 70 மகனுங்க. அதை தவிர்த்து அவருக்கு ஒரு ஒரு செகேம் ஒரு 31 என்ன போட்டிருக்கு,
சீகேமில் இருக்கிற அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார்.
மறுமனையாட்டி அப்படின்னும் போது தனக்கு எவ்வளோ மனைவிகள் இருந்துச்சு, அதை தவிர்த்து சீகேமில் இருந்த ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண்ணோடு இவருக்கு இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவன் பேர் தான் என்ன,
அபிமெலக்
என்ன அர்த்தம், போன வாரம் நான் சொன்னேன், அதுக்காவது ஞாபகம் இருக்கா, ராஜாவுடைய மகன் அப்படின்னு அவர் பேர் வச்சதை பார்க்குறோம், அபிமெலக். நமக்கு இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஐயோ 70 பிள்ளைங்க உனக்கு ஆயிருந்துச்சு, இந்த இந்த வெப்பாட்டி காண்டி உனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுது. பாருங்களேன், அவங்க முப்பாலத்தில் பண்ண சில தப்புங்க, பாபராம் பண்ண தப்புங்க எவ்வளோ இன்றைக்கி கூட நம்மளை எவ்வளோ எப்படி அடிக்குது இல்லைங்களா. அதே மாதிரி கிடியோன் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய வம்பு இஸ்ரவேல் கொண்டு வந்திருக்கு பாருங்களேன். தேவையில்லாதது அபிமெலக்குன்ற ஒருத்தன் பிறந்து அவன் வந்து மிகுந்த துரோகத்தையும் மிகுந்த அந்நியாயத்தையும் அவன் செய்கிறத பார்க்குறான். அவனுடைய தந்திரமான காரியத்தில் இங்கே வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான் பாருங்களேன். முயற்சி பண்ணி ராஜாவும் ஆயிடுறான். ஏன் இப்படி ஒரு புள்ள அது ரொம்ப தந்திரமாக கொலையோடு கொடுமையோடு அப்படி ஆகிறான், பதவி வெறி பிடிச்சி வரான், பதவி வெறி. ஏன் அவன் இப்படி வரான், கிடியனுக்காக இப்படி ஒரு புள்ள பிறந்துச்சு அப்படின்னா ஒரு விதத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். மற்ற பிள்ளைகள்லாம் அப்படி இல்லை. இப்போ ஒரு புள்ளை பற்றி பார்க்குறோம், அது ரொம்ப அருமையான புள்ள, இன்னொரு புள்ள இருக்க போது. இவன் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான்னா ஒரு விதத்தில் சொல்லுவாங்க, வளர்த்தவளை சொல்லணும்னு இல்லைங்களா. அது யார் அம்மா, இதுக்கு ஒரு சீகேம் பொண்ணு, ஒரு கானானியர் பொண்ணு பாருங்களா, அவிவிசுவாசி. அவள் போய் அதான் ஒரு அவிவிசுவாசி விசுவாசியோட உறவு வச்சா அந்த புள்ளை எப்படி போகுது பாருங்களேன். அவிவிசுவாசியாக இருக்கிற அந்த பொண்ணு இவனுக்கு சின்ன வயசுலேயே ராஜாவுடைய புள்ளன்றதுனால ஒருவேளை விஷத்தை விதைச்சே வளர்த்துருக்கலாம். பெரிய லட்சியத்தை கொடுத்து நீ ராஜாவாக வருவடா, என் ராஜா ராஜா நம்ம பிள்ளைகளை கூப்பிடுறோம், நீ இஸ்ரவேலுக்கே ராஜாவாக வருவடா, ஒரு நாள் அப்படி வருவடா இப்படி வருவிடா, ஏன்னா அவங்க அப்பா கிடியன் அப்படி இப்படின்னு விஷத்தை வச்சு வளர்த்து ஒரு பெரிய ஆம்பிஷனோடு ஒரு பெரிய என்னதானால் நீ ராஜாவாகணும் ஒரு நாள் அதை பார்த்து தான் நான் சாகணுன்ற மாதிரி விஷத்தை வச்சு வளர்த்துருக்கலாம் பாருங்களேன். அதனால தான் இவ்வளோ மோசமாக வந்ததை நம்ம பார்க்குறோம். இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு இவன் என்ன பண்ணுறான், கடவுளுடைய அழைப்பில்லை இவனுக்கு. கடவுள் யாரும் இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ கொடுமைப்படுத்தலை, இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரமாக தான் இருக்காங்க. ஆனால் இவன் போய் ஒரு கவர்மெண்ட்டை வைக்கணும், இவன் ராஜாவாக்கணும்னு இவன் முயற்சி செய்கிறான் பாருங்களேன். அவன் எந்த விதத்தில் செய்கிறான், அந்த லட்சியத்தை எப்படி நிறைவேற்றிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்களேன். சில பேருக்கெல்லாம் பதவி வெறி, நான் அதை ஆகணும் இதை ஆகணுன்ற பதவி வெறி அவங்களை எங்கே போய் கொண்டு போய் விட்டுருதுன்றோம் இல்லைங்களா. 30 கனவு எனக்கு, 40 கனவு எனக்குன்ற மாதிரி இவனுக்கு என்ன செய்கிறான் பாருங்களேன். செக்கேம் நகரத்துக்கு போகிறான். செக்கேம் நகரம் வந்து எஃப்ராயிமில் இருக்கிற ஒரு நகரம். எஃப்ராயிம் யாருடைய ஊர், யாருடைய ஊர், ஜோஷுவாவுடைய ஊர் இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஊர், ஜோஷுவா இருந்த ஊர். எஃப்ராயிம்லேருந்து தான் ஜோஷுவா வந்தார். இதில் பார்க்கும்போது அவன் அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறான், தன்னுடைய அம்மா ஊர் இல்லையா, சொந்த ஊர், நம்ம சொந்த ஊர் நிற்கிறோம் இல்லையா, அந்த சொந்த ஊரில் தன்னுடைய அம்மாவுடைய உறவினர்கள் அவங்கள எல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் தலைவர்கள் எல்லாம் பார்த்து ஒரு ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்வாங்க, அரசியல் என்ன தமிழில் பொதுக்கூட்டம் இல்லைங்களா, அரசியல் பொதுக்கூட்டம் வைக்கிற மாதிரி இவன் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் வைக்கிற மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு தன்னை நியமிச்சுக்கிட்டு அவன் போகிறான் பாருங்களேன். இவனை யாருமே ராஜா பண்ண மாட்டாங்க, இவனுக்கு அந்த தகுதி இருக்கா அதெல்லாம் பார்க்க அது இல்லவே இல்லை. ஆனால் இவனே தன்னை நியமிச்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணுறான் பாருங்களேன், தன்னையே அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு. அரசியல்னால் இங்கே தான் பார்த்து கற்றுக்கணும், இவங்ககிட்ட தான் பார்த்து கற்றுக்கணும், எப்படி கொண்டு வரான் பாருங்கள். எவ்வளோ தந்திரமாக போய் அவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு பொதுக்கூட்டம் வச்சு என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவங்க சொந்த ரத்தம் அவங்க குடும்பம் இல்லைங்களா, அவன் அந்த ஊரில் தான் அவங்க அம்மா இருந்துச்சு. என் ரத்தத்தின் ரத்தங்களே, என் உடன் பிறப்பே அப்படின்லாம் பேசி, என் தமிழ் மக்களே அப்படிலாம் பேசி, உங்களையெல்லாம் நான் பயம்படுத்த விரும்பலை, ஆனால் உங்களுக்கே தெரியும், கிடியோனுக்கு என்னை தவிர்த்து 70 மகனுங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே உங்களை ஆளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை ஆண்டாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நிலைமை. ஒரு ராஜா இல்லை, ரெண்டு ராஜா இல்லை, 70 ராஜாக்கள். அந்த ராஜாக்களுக்கு நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அந்த அந்த 70 ராஜாக்கள் இருக்கிறது நல்லதா, ஒரே ஒரு ராஜா இருக்கிறது நல்லதா, என்ன நீங்கள் சிந்திச்சு, எந்த ஒரு ராஜான்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். என்ன சிந்திச்சு பாருங்கள். நான் உங்கள் இரத்தத்தில் இரத்தமாயிருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என்னை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா சிந்திச்சுட்டு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்களேன், தன்னை இழுத்து போட்டுறது எந்த அடையாளமும் இல்லை. கிடியனெல்லாம், கிடியனுடைய பிள்ளைங்கள்லாம் ராஜாவாகணும்னு பண்ணது, அவங்க எந்த திட்டமும் போடல, ஒன்றும் இல்லை. இவனாத ஏற்படுத்தி ஒரு புரளியை ஏற்படுத்தி அவங்க ஆகணும்னு சொல்லி இவனை ஒரு அப்பாயின்ட் பண்ணுறான். அவங்கள ஒரு ஒரு முகஸ்துதி பாடி ஒரு பாசத்தை காமிச்சு தான் தன்னை அவங்க செலக்ட் பண்ணணும்னு அவங்கள ஒரு ஒரு வலையில் சிக்க வைக்கிற மாதிரி பாருங்களேன் என்ன நடக்குது. சரி, இந்த மக்கள்லாம் எல்லாம் கூடி பேசுகிறாங்க. கூடி பேசும்போது என்னை காண்டி இப்போ எலெக்ஷனில் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, என்னை காண்டி நீங்கள் தலைவர்களாக மாற்றினீங்கன்னா உங்கள் நாடு பொன் பூமியாக ஆகி இது என்னுடைய தாயின் பூமி, இந்த பூமியை நான் தங்கம் வழியை வைப்பேன், இந்த ஊருக்கு எல்லாத்தையும் செய்வேன், அதை செய்வேன், அவங்களாம் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அப்படிலாம் பேசி மயக்கி ஏதோ பண்ணிட்டான். பண்ணி இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, தலைவர்களாக யோசித்து சரி இவன் சொல்கிறது நியாயமாக தானே படுகிறது அப்படின்னு இவன் கேரக்டர் என்ன இதெல்லாம் யோசிக்கிறது. நம்ம மக்கள் தான் பேச்சில் மயங்கிடுறாங்க இல்லைங்களா. அவன் பேச்சில் மயங்கி போய் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டான், இவர் தான் ராஜா, சிக்கேமுக்கு முழு இஸ்ரவேலுக்கே இவர் தான் ராஜா அப்படின்னு இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டான். ஓட்டு போட்ட பிறகு என்ன நடக்குது பாருங்களேன், ரொம்ப தந்திரமாக அவனை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவனுக்கு நம்மளை ஓட்டு போட்டோன்னா நம்ம நகரத்தையே பெருசாக ஆக்கிடலாம், நம்ம செக்கிமியே முழு இஸ்ரவேலுக்கே ஒரு கேபிட்டல் பட்டணமாக இவன் மாற்றலாம், என்னென்னவோ பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு என் நம்பிக்கையிலோடு தங்களுக்கு ஆதாயத்தோடு ஓட்டு போட்டான். இவனை தான் ராஜான்னு பண்ணிட்டு பண்ணதோடு விடலை. என்ன பண்ணாங்க, 2வது வசனம் படிங்க, 3.
அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கு பின்பற்ற சார்ந்தது.
பின்பற்ற சாய்ந்தது, எல்லாரும் சாய்ந்துட்டாங்க. அப்புறம் 4வது வசனம்,
அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளி காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள்.
பாருங்களா, அவனை எவ்வளவு நேசிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு அவனுடைய கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு அவனுக்கு சப்போர்ட், ஃபைனான்சியல் சப்போர்ட் வேற கொடுத்துருக்கிறாங்க. 70 வெள்ளி காசுகள் அவனுக்கு கொடுத்துருக்கிறாங்க. எங்க இருந்து கொடுத்தாங்க, பாகால் கோயில் உண்டியில இருந்து கொடுத்துருக்காங்க. பாகால் உண்டியில இருந்து பாருங்களேன், நம்ம உண்டியில் ஒன்றும் இருக்கிறது இல்லைன்னா பாகால் உண்டியில் எவ்வளோ காசு இருக்குது பாருங்கள். 70 வெள்ளி காசு எடுத்து இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவனுக்கு இந்த காசை எடுத்துக்கிட்டு இவன் கவர்மெண்ட்டை அமைக்கிறதுக்கு பாருங்க, எவ்வளோ மோசமான ராஜா, எவ்வளோ கேவலமான, பொய் சொல்லி வஞ்சனை பண்ணி ஒரு ஊரை ஏமாற்றி தங்க சகோதரங்களுக்கு வஞ்சனையான பேரை சுமத்தி பதவியை பிடிச்சது மாத்திரம் இல்லாமல் ஒரு ராஜா, இஸ்ரேவேலின் ராஜானா, இது வரைக்கும் இருந்த ஜட்ஜஸ் எல்லாம் விக்கிர ஆராதனையிலேருந்து நிறுத்தினாங்க. இவன் ராஜ்யம் ஆரம்பிக்கிறதே பாகாலுக்கு கடன்பட்டு ஆரம்பிக்கிறான். பாகால் காசை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இப்போது இவருடைய சோல்ஜர்ஸை, இவருடைய ஆர்மியை திரட்டணும் இல்லைங்களா. அவர் ராஜானா, அவர் கூட ஆளுங்க இருக்கணும். ராஜா சோல்ஜர்ஸை எப்படி திரட்டுவாங்க, நல்லா நம்பிக்கை உள்ள ஆள் இல்லைங்களா, நல்லா ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருக்கணும், ஒரு நல்லா நம்மளுக்கு காப்பாற்றுறவனாக இருக்கணும். இவர் அவர் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணாருன்னு வருது,
அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான்.
பாருங்களேன், இந்த காசை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்னா, யூஸ்லெஸ்ஸாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, போக்கிரிங்க, யாருமே நம்ப முடியாதவங்க, அவங்க குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு, வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா இவன் பண்ணுற வேலைக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தான் தேவை, இவன் கூட அப்படிப்பட்ட ஆளுங்க தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களாக சேர்த்துருக்கான் பாருங்களேன், வைக்கிற கவர்மெண்ட்டு அப்படிப்பட்ட ஆளுங்களாக அவன் சேர்த்துக்கிட்டு அவனுடைய ஃபஸ்ட் ஆக்ஷனை பார்ப்போம். இப்போ ராஜா ஆயாச்சு, ராஜா இன்னும் முடி சூட்டலை, ஆனால் எலெக்ஷன் ஓட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போது ஆளுங்களை திரட்டிட்டார். ஆளுங்களை திரட்டிட்டு அவர் பண்ணுற முதல் கிரியை என்ன?
அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான்.
பாருங்களேன், அது ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கு. அவன் பண்ண கொடுமையை பாருங்க. அவன் ராஜா ஆன பிறகு அவன் செய்கிறது இந்த காட்டு கும்பலை கூட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறான், 70 கிடியோன் தன் சொந்த அப்பாவுடைய மகனுங்க, சகோதரங்க, 70 பேரை எப்படி கொண்டானா, ஒரே நேரத்தில் எல்லாரையும் வெட்டினான்னு போடலை, எல்லாரையும் என்ன பண்ணா, ஒரே கல்லில் கொன்னான். பாருங்களேன், ஒரே கல்லில் கொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எல்லாரையும் கியூவில் நிற்க வச்சு ஒருத்தனை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சி தலையை பிடிச்சி அந்த கல்லில் நல்லா இடித்து அவனை சாவடித்து இன்னொருத்தனை கூப்பிட்டு அப்படியே அதெல்லாம் இன்னொருத்தர் எல்லாம் அந்த 70 பேர் பார்க்குற அளவுக்கு செய்து மகா பெரிய கொடுமை. அந்த காலத்தில் பழைய காலங்களெல்லாம் மனுஷன் மனுஷனை சாப்பிட்ற ஒரு காலம், ஒரு பயங்கரமான காட்டு மிராண்டியான காலம் இருக்கு இல்லையா, அந்த காலங்களில் தான் அப்படி செய்வாங்க. அந்த காலத்தில் செய்கிற மாதிரி ஒரு கொடுமைனா கொடுமையாக இவன் செய்கிறான். பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியத்தை இவன் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப டார்ச்சராக, ரொம்ப டெரிபிள் டார்ச்சர். ஏன் இப்படி செய்ய முடியும், ஏன் இப்படி இவன் செய்கிறான், இந்த கொடுமையை செய்கிறதுக்கு காரணம் என்ன தான் பார்த்துக்கணும். பதவி வெறி, அதிகார வெறி என்னுவாங்க, பதவி வெறி. அது வந்து எந்த சொந்த பந்தத்தையும் பார்க்காது, இயற்கையான மனசா. அந்த வெறி காண்டி வந்துருச்சுன்னா இயற்கையான மனசாட்சிக்கும் அதை தாண்டி என்ன செய்கிறதுக்கும் துணியும். அது மனுஷனை மிருகமாக மாற்றுறது பதவி வெறி. அதான் இவனுக்கு செய்யுது. பாருங்களேன், எவ்வளோ கொடுமையாக பதவி வெறி அப்படி அவனுக்கு செய்யுது. அது மாத்திரம் இல்லை, இவங்க இந்த பாவம் இந்த 70 பேர் யோசிச்சு பாருங்க, அந்த காட்சி அவனால் யோசிக்க முடியுமா? ஒரு கல் இருக்குது, அந்த கல் ஃபுல்லாக ரத்தம் சுற்றி 70, ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், 69 பாடிஸ் உளுந்து கிடக்குது, இவன் இங்கே நிற்கிறான். எவ்வளோ கொடுமையான காட்சி. அந்த 69 பேர் செஞ்ச தப்பு என்ன? அவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன? ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டான் இல்லைங்களா, அதான் அவங்க செஞ்ச தப்பு. அதான் பெரிய பயங்கரமாக போகுது. இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல வரும், ஆஹாப்ன்ற ஒரு ராஜா, அவனுக்கும் 70, இதே 70 பிள்ளைங்க தான். அந்த 70 பிள்ளைங்களும் அப்படித்தான் சாவாங்க. நம்ம இங்கே ஒண்டி பார்க்கல, பொதுவாகவே நம்ம உலகத்தில் பார்க்குறோம். எங்கே ரொம்ப பதவி இருக்குதோ, வசதி இருக்குதோ, பணம் குவியுதோ, பெரிய சொத்துங்க இருக்குதோ, அங்கே பார்த்தா ஒருத்தர் ஒருத்தரை நம்பாமல் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை வெட்டலாம் கொல்லலாம் அப்படின்றது தான் இருக்குது இல்லைங்களா. நான்லாம் ரொம்ப கொஞ்சம் அரசியல் இதெல்லாம் கவனிப்பேன். பாருங்கள், இப்போ பிரசிடெண்ட் ஆன நின்ன ஆளுங்க, பில் கிளின்டன், அவருடைய ஒய்ஃப் ஹில்லரி கிளின்டன், அவங்கெல்லாம் ஒரு ஆக்சுவலாக ரெக்கார்டில் இல்லை, ஒரு 50-60 பேர்கிட்ட கொலை பண்ணியிருப்பாங்க அவங்க. அதெல்லாம் ரெக்கார்டு இது பண்ணுறது இல்லை, கொலை பண்ணியிருப்பேன். ஏன் இந்த பதவி வெறி அவங்கள அப்படி செய்ய வைக்கிது? அம்மா ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அவங்கள கொன்னாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு எவ்வளோ புரளி வருது. அவங்க அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, இதெல்லாம் இது மாத்திரம் இல்லை, பேப்பரில் நம்ம பார்க்குறோம். எத்தனை பேருக்கு நிம்மதியாக இருக்க முடியுதா? அது இருக்குது, இது இருக்குதுன்னா இப்போ ஒரு வசதி இருக்கிறவங்கள எப்படியாவது கொல்லணும், அப்படி கொல்லணும்னு எங்கள் பாறை தான் இருக்குது இல்லைங்களா. ஒரு விதத்தில் நம்ம அவ்வளோ வசதி இல்லாததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். எவ்வளோ குறைவாக இருக்குதோ அவ்வளோவோ நம்ம சேஃபாக இருக்கிறோன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ வசதியோடு எவ்வளோ ஆபத்து வருது. சரி, இது முடிஞ்சிருச்சு, இது பயங்கரம் முடிஞ்சிருச்சு. இனி இவர் ராஜா ஆகிறதுக்கு தடை ஏதும் உண்டோ? யார் வந்து தடை சொல்ல முடியும் அப்படின்னு இப்போ ராஜா முடிசூட்டு விழா நடக்குது. முடிசூட்டு விழா பாருங்களேன் என்ன நடக்குது. அடுத்ததாக 6 வசனம்,
பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள்.
என்ன இந்த இந்த அநியாயத்தை எங்கே சொல்கிறது? போய் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் எவ்வளோ பெரிய வஞ்சனை பண்ணி ஊரை ஏமாற்றி என்னை ராஜா பண்ணுங்க, நான் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போய், பணம் வாங்கினது மாத்திரம் இல்லை, போய் தன்னுடைய சொந்த சகோதரங்களை 70 பேர் அநியாயமாக கொன்னுட்டு வந்திருக்கிறான். வந்திருக்கும் போது எல்லாரும் சீகேம் பெரிய தலைவருங்க மேஜிஸ்ட்ரேட்ஸு அந்த பார்லிமெண்ட்டில் செனட் அவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணணும், இவனை தண்டிக்கணும், ஆக்சுவலாக இப்படிப்பட்ட கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிறீடான்னு தண்டிக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவனை பிடிச்சி ராஜாவாக முடிசூட்டுறாங்க. இந்த அநியாயத்தை கேட்குறதுக்கு யாரும் இல்லையா, கடவுள் இருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார், அவருக்கு கண் இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஏன் ஒரு 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 ரொம்ப சோககரமானது என்னன்னா, இது எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கலை, இஸ்ரவேலில் நடக்குது, தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இப்படி நடக்குது, இப்படிப்பட்ட அநியாயம் வரீங்களேன். தேவனுடைய இவங்களுக்கு என்ன புத்தி கித்தி, கடவுள் போன பிறகு புத்தி கெட்டு போன மாதிரி இவங்கெல்லாம் எப்படி நடக்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக நடக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏன் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலை, ஒரு ஆசாரியன் அனுப்பலை, ஒரு எச்சரிக்கை ஏன் பண்ணலைன்னா, அதான் சில நேரங்களில் இப்படி கெடுகட்ட நிலையில் மனுஷருங்க போகும்போது அவங்களுடைய பாவங்களுக்கே ஆண்டவர் விட்டு விடுகிற ஒரு நிலைமை, அவங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் வராது, எந்த வார்னிங்கும் வராது, அவங்க கெட்டு போகிறதுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு ஆண்டவரே விட்டுற மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் ஒரே ஒரு சத்தம் கேட்குது, ஒரே ஒரு சத்தம், இவங்க செய்கிற அநியாயத்தை சுற்றி காட்டுற ஒரே ஒரு சத்தம். என்ன சத்தம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் படிங்களா.
இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேவின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானா என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கிடவுது என்றது.
பாருங்களேன், இதுல அந்த சீனை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்குது. அவங்க எல்லாம் போய் சிக்கிமில் அவருக்கு முடிசூட்டு விழா நடக்குது, பெரிய செரமனி பார்ட்டி கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டியில் திடீர்னு ஒரு தேவையில்லாத சத்தம் கேட்குற மாதிரி, எல்லா சிக்கிம் மனிதர்களே, கடவுள் உங்கள் ஜபத்தை கேட்கணும், கடவுள் உங்கள் பேச்சை கேட்கணுன்னா என் பேச்சை கேளுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெரிசம் மவுண்ட்லேருந்து வருதான். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கலாம், யோசுவா 8வது அதிகாரத்தில் ஜெரிசம் மவுண்டன், எப்பால் மவுண்டன், ரெண்டு மவுண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறி போய் ஆசாரியருங்க கீழே நின்னாங்க. ஒரு மலையிலேருந்து ஆசீர்வாதம் வரும், இன்னொரு மலையிலேருந்து சாபங்கள் வரும் இல்லைங்களா. ஜெரிசம் மவுண்ட்டு தான் ஆசீர்வாதம் வரக்கூடிய மவுண்ட், அது ஒரு கிராண்ட் பிளேஸ். செக்கிம்ன்றது ரொம்ப விசேஷமான இடம், ஆபிராம் கூட போய் முதல் முதல்ல அங்கே தான் பலிபீடம் கட்டினாருங்க. அந்த இடம் பிளெயின் ஃபுல்லாக கிரவுண்டாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு மலை மாதிரி இப்படி வரும், இந்த பக்கம் ஒரு மலை மாதிரி, இதுதான் ஹெப்பால், இது ஷெக்கிம், இது ஜெரிசம். அந்த ஜெரிசம் மவுண்டன்லேருந்து இவன் கத்துறான், ஒரு மேடை மாதிரி இருக்குது, அங்கேருந்து இவன் கத்துறான், இவங்கெல்லாம் இங்கே கீழே முடிசூட்டு விழா பண்ணுறாங்க. ஒரு ஆசீர்வாதமான மலையிலேருந்து ஒரு பெரிய சாபம் அவங்களுக்கு வருது, அதான் ஒரு ட்ரமேட்டிக்காக காட்டுற மாதிரி இது இருக்குது. அவன் என்ன சொல்கிறா, ஒரு ஒரு ஓமை, ஓமையின் மூலமாக தான் பல பாடங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். புத்தியே மங்கி போன ஜனங்களுக்கு ஒரு ஓமையின் மூலமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். இவன் கிடியோனுடைய கடைசி மகன், மிஞ்சி இருக்கிற ஒரே மகன், ஆனால் அவனுடைய ஞானம், அவனுடைய பக்தி, அவனுடைய குணம் பார்க்கும்போது ஐயோ இன்னும் 69 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு தான் நமக்கு பேஜாராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பேஜாராக இருக்கு. ஏன்னா அவன் எவ்வளோ ஞானமாக இவன் என்ன பண்ணியிருக்கலாம், போய் எங்கள் அப்பாவுக்கு இப்படி நடந்து போச்சேன்னு மற்ற இஸ்ரவேல் ஜனங்கிட்ட முறைப்பேசி ஒரு ஆர்மியை எழுப்பி போருக்கு வந்திருக்கலாம். அதை செய்யலை. அதை செய்யாமல் என்ன பண்ணுறான், வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு ஒரு கண்டிப்பை சொல்லி, நீங்கள் செஞ்ச தப்புக்கு வரப்போகிற விளைவுகளை சொல்லணும், நானாவது சொல்லணும், உயிருக்கு கூட பயப்படாமல் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விளைவுகளுக்கு சொல்லணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்க வரான். பாருங்களேன் அவன் என்ன செய்கிறான், ஒரு ஓமை, அருமையான ஓமை. இதை நம்ம பல விதங்களில் பயன்படுத்தலாம். என் வாழ்க்கையிலே பர்சனலாக பல விதங்களில் உதவியாக இருந்திருக்கு. எல்லா மரங்கள் சேர்ந்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு எந்த மரத்துக்கிட்ட போச்சா, ஒலிவ மரத்துக்கிட்ட போய், ஒலிவ மரமே ஒலிவ மரமே நீ எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஒலிவ மரம் சொல்லிச்சான், எனக்கிட்ட இருந்து வர ஆயில் வந்து மனுஷங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, ஹீலிங்காக இருக்குது, அது கடவுளுக்கும் ஒரு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு தேவையில்லாத நான் அங்கேயும் இங்கேயும் அலையிற ராஜா வேலையாக செய்யணும், நான் வரமாட்டேன்னு இருச்சான். அதுக்கப்புறம் எந்த மரத்துக்கிட்ட, அத்தி மரம், அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க, அதே மாதிரி எனக்கிட்ட வருகிற கனி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, மனுஷங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது, கடவுளுக்கும் பிரயோஜனம், அதை விட்டுட்டு நான் போய் என்ன செய்யணும், அதை வரமாட்டேன்னு இருச்சான். அதுக்கப்புறம் போய் திராட்சை செடிக்கிட்ட கேட்டாங்களாம், சரி திராட்சை செடியாவது வருதான்னு பார்ப்போம். அதுவும் என்ன சொல்லுது, என்கிட்ட இருந்து வர திராட்சை இது மனுஷங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது, கடவுளுக்கு எவ்வளோ பிரயோஜனம், நானும் வரமாட்டேன். கடைசியில் எதுக்கிட்ட கேட்டாங்களாம், முட்செடிக்கிட்ட கேட்டாங்களாம், நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறியா முட்செடியே அப்படின்னா, முட்செடி என்ன சொல்லுது,
அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கிறது,
பாருங்களேன் அந்த நல்ல மரங்கள் நல்ல கனி கொடுக்குற இதுங்கன்னா ஒரு விதத்தில் கிடியோன் எடுத்துக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த முக்கியமான ஜட்ஜஸ் எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் ஆண்டவர் தங்களுக்கு என்ன செய்யணும் எங்கே வச்சுருக்கணும்னு காரியங்களை செஞ்சுட்டு போனாங்க இல்லைங்களா. எதுக்காக ஆண்டவர் அவங்களை உருவாக்குனாரோ அதுக்காக செஞ்சுட்டு போனாங்க. கிடியோன் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் பாராக் எடுத்துக்கலாம், டெபோரா எடுத்துக்கலாம், அவங்களாம் ராஜாவாகணும், இவங்களை ஆளணும், பதவிக்காக பண்ணலை. ஆனால் ஒரு இந்த அபிமலைக்கு முச்செடி மாதிரி ஒரு ஆள், அவனை போய் ராஜாவாக்கியிருக்கிறீங்களே எவ்வளோ பெரிய முட்டாளுங்க நீங்கள், அப்படித்தான் ஒரு ஓமையின் மூலமாக அவர் அவங்கள திட்டுறார். பாருங்களேன் அபிமலைக்கு ஒரு முச்செடி மாதிரி ஆள், அவனை போய் முட்செடி எதுக்குங்க யூஸு, எதுக்கு யூஸு, எதுக்குமே இல்லை இல்லைங்களா. அதுக்கு வேறு வேலையும் இல்லை, எந்த கனியும் முட்செடி கொடுக்காது. எதுதான் செய்யும், கிட்ட போனோன்னா நம்மளை குத்தம், நம்மளை சொரிஞ்சுக்கணும், அது ரொம்ப தவறத்தான் செய்யும். சாபத்தினால வந்தது முட்செடி, அதை பிடிச்சி ஒன்றுக்கு தான் யூஸு, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எரிக்கலாம் இல்லைங்களா, அதுக்கு தான் யூஸ். அந்த மாதிரி முட்செடி தான் இந்த அபிமலைக்கு. அவனை போய் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செலக்ட் பண்ணி ஒரு இதாக்குறீங்களே, இது இன்றைக்கி கூட பேசலாம். இந்த ஓமை நம்ம ஊரில் தலைவருங்க செலக்ட் பண்ணுறதெல்லாம் இப்படித்தான், முட்செடிங்க தான், இப்படிப்பட்ட ஆளுங்க தான். கதை விடுறதும் பொய் சொல்கிறதும் எப்படி பண்ணுறதும் எப்படி பண், நம்ம நாடு எல்லா நாடுகளும் அப்படி தான் போகுது. முட்செடி அந்த செலக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவர் சொல்கிறார். பாருங்களேன் முட்செடி அது பாருங்களேன், அது மோசமான மனுஷருங்களை தான், ஏன்னா மனுஷன் பாவ இதயம் இருக்கிற மனுஷன் குருட்டாக தான் தலைவர்களை செலக்ட் பண்ணுறது, அவன் பாவ இதயத்துக்கு ஏற்றபடி தான் தலைவர்களை செலக்ட் பண்ணுறது. அந்த முட்செடி ஒன்றும் யோசிக்கவே இல்லை, மற்றதெல்லாம் வரமாட்டேன்னு இருந்துச்சு. இந்த முட்செடி உடனே நான் வருகிறேன்னு சொல்லி அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வேறு என்ன, அது என்ன ஆங்காரத்தில் பேசுது பாருங்கள். ஒரு முட்செடிக்கு போய் எவ்வளோ கொழுப்பு, என்ன பேசுது,
நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானா என் நிழலிலே வந்தடையுங்க.
பாருங்களேன் இப்படி பேசுது, அது சொல்லுது, என்னை ராஜாவாக நீங்கள் ஆக்குனீங்கன்னா என்னுடைய நிழலில் வந்து அடையுங்கள். எங்கேயாவது முச்செடியுடைய நிழலை யாராவது தங்க அதுக்கிட்ட போனாவே நம்மளை குத்தம், நம்ம சொரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்கிட்ட போகிறதுனால நமக்கு ஆபத்து தான் ரொம்ப. அது என்ன சொல்லுதான், என்னுடைய நிழலில் வந்து தங்க அடையுங்கள் அப்படின்னு தான். அது தங்க அடிங்க என்ன நடக்கும்,
இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கிடவது என்றது.
இல்லைன்னா அக்கினி வந்து உங்களை இது பண்ணிரும் அப்படின்ற மாதிரி முட்செடி சொல்லிச்சான். பாருங்க இதான் தொடர்ந்து படிங்க 17வது வசனம்.
என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமேலேக்கு உங்கள் சகோதரனானபடியால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள்.
அதான் இவருடைய அப்ளிகேஷன் என்ன, இந்த ஓமையை சொல்கிறாரு, இந்த மாதிரி முச்சடி மாதிரி இருக்கிற அபிமேலேக்கு போய் செலக்ட் பண்ணி தலைவனாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை யோசிக்கிறீங்களா? அதுன்னு அப்ளை பண்ணுறாரு. என்னுடைய தகப்பனான கிடியோன் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சார் அதெல்லாம் மறந்து போயிட்டு அவருக்கு 70 பிள்ளைங்க, மகிமையாக இருந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்க கூட சேர்ந்து சாகடிச்சிட்டு, கேவல யாராவதுக்கு வெப்பாட்டிக்கு புள்ள இருந்துச்சுன்னா அவருடைய ஒருத்தர் பெரியவருடைய பேரை காப்பாற்றணும்னா அதை மறைப்பாங்க இல்லைங்களா. அதை மறைக்காமல் அவனை போய் ஒரு ராஜாவாக்கி, கிடியோனை இப்படி மற்ற பிள்ளைகளை சாவடித்து அவனை போய் ராஜாவாக்கி இப்படி அவருடைய பேரை கெடுத்தீங்களே, இப்படி செஞ்சீங்களே, இப்படி எவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சீங்களே அப்படின்னுட்டு என்ன சொல்கிறார் 19வது வசனத்தில்?
நீங்கள் எருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாயிருக்குமானால் அபிமேலேக்கு மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவரும் சந்தோஷமாயிருக்கட்டும்.
பாருங்களேன், இதனோட விளைவு அவர் பராமரிப்புக்கே விட்டுறார். நீங்கள் இவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சுருக்கிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் செஞ்சது உத்தமாக இருந்தால் இன்னும் வரப்போகிற காலங்கள் அது காமிக்கும். அபிமேலேக்கு உங்கள் மேலே சந்தோஷமாக, நீங்கள் அவன் மேலே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லது செஞ்சீங்க. இல்லை நீங்கள் அவனை அழித்து அவங்க உன்னை அழித்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பயங்கரத்தை செஞ்சீங்க, இன்னுமே காமிக்கும்னு ஒரு ஒரு அவனுடைய சாபத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்களேன். இது அபிமேலேக்குடைய ஒரு பாடம் வந்து இன்றைக்கும் பொருந்தோம், தலைவர்களுக்கும் பொருந்தோம், சபை தலைவர்களுக்கும் பொருந்தோம். ஒரு முச்சடி மாதிரி இருக்கிற தலைவர்களை தான் ரொம்ப நம்ம எங்கேயோ பார்க்குறோம் பாருங்களேன். அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து சபைக்கும் ரொம்ப ஆபத்து. நம்ம ஊர்லெலாம் பாஸ்டர்ஸை நியமிக்கணும், சர்ச்சில் பாஸ்டர்ஸை நியமிக்கணும்னா என்ன செய்கிறது? ஒரு சர்ச் வந்து நிறைய பேர் தங்களைத்தாங்க நியமிச்சுக்கிறது இல்லைங்களா, தங்களைத்தாங்க நியமிச்சுக்கிறது. 12 மணிக்கு இயேசுவை நான் பார்த்தேன், என்னை ஊழியத்துக்கு அனுப்பிச்சாருன்னு பைபிளில் எங்கேயாவது அப்படியா பாஸ்டர்ஸ் வருவாங்கன்னு போட்டிருக்கு பாருங்களேன். இல்லை நம்ம ஒருத்தர் கேலி பண்ணணும்னு இல்லை, நம்ம காலில் தான் படித்தோம், நம்முடைய பிதாவுடைய நாமம் எவ்வளோ அவமானப்படுதுன்னு, இதெல்லாம் எவ்வளோ கேவலப்படுது, இப்படியா பாஸ்டர்ஸ் வரணும், யோசிச்சு பாருங்கள். அது அப்படி வந்து எத்தனையோ பேர் ஊழியத்தை கெடுத்துக்கிட்டு, உறவுகளை கெடுத்துக்கிட்டு, பேரை ஏசு ஆண்டவருடைய பேரை கெடுத்துட்டு பயங்கரமாக போயிடுறாங்க. முச்சடி மாதிரி நல்லா வருது, ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் பயங்கரமாக ஓடுது, நிறைய பேர் வராங்க, ஆனால் அது பயங்கரமாக போயிடுது. அந்த ஊழியங்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிடுது. அந்த ஏன் அப்படின்னா, அது மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு பாஸ்டர் தேவை, அதனால் ஒரு பாஸ்டரை செலக்ட் பண்ணிடுவோம். யார் பாஸ்டர் ஆகுறீங்க நீங்கள் பாஸ்டர் ஆகுறீங்களா, நீங்கள் ஆயிருங்க பாஸ்டர். அப்படி தான் நிறைய இடத்துல, சரிங்க நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் பாஸ்டர் ஆயிடுறேன், எனக்கு டைம் இருக்குது நான் பாஸ்டர் ஆயிடுறேன். யாருமே 1 தீமோத்தி தீத்தூல போட்டிருக்கிறபடி நம்ம பாஸ்டர் பண்ணணுமேனு யாருமே யோசிக்கிறதில்லை. நம்ம ஊரில் அந்த இதுவே இல்லை. தீத்துல போட்டிருக்கிற 3 தீமோத்தி 3 போட்டிருக்கிற இலக்கணங்கள்லாம் இந்த பாஸ்டருக்கு இருக்கா, தீத்துல போட்டிருக்கிற இலக்கணங்கள்லாம் இந்த பாஸ்டருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த சபையாக முடிவு பண்ணித்தான் ஒரு பாஸ்டரை நியமிக்கணுமே தவிர, அப்போ தான் அது ஒழுங்காக வரும் சபை. அதை விட்டுட்டு இப்படிலாம் முச்சடிகளை எடுத்து வச்சோன்னா என்ன ஆகுறது சபை, யோசிச்சு பாருங்களேன். அதான் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப சேட் கண்டிஷன். சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு அபிமேலேக்குங்க வந்து ஒரு 3 வருஷம் ஆட்டம் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய நாமமே கெட்டு போகுது, மக்களை ஏமாத்துறது இது பண்ணுறது, அது ஊரே கூத்தடிக்குது அதை வச்சுக்கிட்டு தெரியுங்களா. அவங்களுக்கு இப்போ எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறவங்கலாம் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸை வச்சு காமெடி பண்ணுறாங்க, ஜோக்காக எடுத்துக்கிறாங்க அவங்க பண்ணுற காரியங்களை. ரொம்ப மோசங்க அது, அது ரொம்ப ஆபத்து. ஒருவேளை சரி இப்போ ஒரு சபை ஏற்பட்டுச்சு, பாஸ்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுனால யாரையும் வச்சிடக்கூடாது. அந்த 1 தீமோத்திக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்டர் இல்லைன்னா அந்த சபைக்கு வேறு சபையிலிருந்து கண்காணிக்கிற ஒரு பாஸ்டராக வைக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம உடனே நான் பாஸ்டர் ஆகிட்டேன் நம்ம ஆரம்பித்தோம், இல்லை பாஸ்டர் பாலாவாக இருந்து நம்ம நடத்தினார். இப்போ கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் பாஸ்டரே இல்லை, நம்மளிலேருந்து ஒரு பாஸ்டர் போய் அவங்கள கவனிக்கிறாங்க. அவங்கள கவனித்து வளர்த்து விட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்கள யாராவது அந்த குணங்கள் அளவுக்கு வளர்ந்தாங்கன்னா அவங்கள பாஸ்டராக பண்ணணும். திடுதிப்புன்னு யாரோ அறியாதவங்க புரியாதவங்க ஒரு கனவு வந்தவங்க அவங்களெலாம் பாஸ்டராக பண்ணி சபையுடைய பேர் கெட்டு போகுது. அபிமலுக்கு மாதிரி ஆளுங்களை பண்ணி. சரி, நம்ம நேரம் ஆயிடுச்சு, வேகமாக பார்ப்போம். சரி, இவர் இப்போது ராஜாவாயிட்டார். இப்போ ராஜாவாகி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 57 வசனங்கள் நீங்கள் முடிச்சிருவேன்னு. ஓகே, இப்போ தான் ஜட்ஜ். இந்த முதலாவது அவங்க செஞ்ச பெரிய துரோக பாவத்தை பார்த்தோம். ரெண்டாவது அவங்களுக்கு வந்த சாபத்தை பார்த்தோம், சாபத்தை கொடுத்துட்டு போகிறாரு. மூணாவதாக அவங்களுக்கு வர ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இதை நம்ம நேராக நிதானமாக படித்தோன்னா நல்லாயிருக்கும். 3 வருஷம் அபிமெலக்கு ரொம்ப ராஜாவாக ஆள்றார். அவர் என்ன சேவை செஞ்சார், என்ன பண்ணார், என்ன ரோடு போட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நிச்சயமாகவே போட்டிருக்க மாட்டார். ஒன்று அந்த ராஜான்ற பேரை வச்சுக்கிட்டு இன்னும் அநியாயம் பண்ணியிருப்பான். 3 வருஷம் அதனோட விளைவு என்னவா மாறி போச்சுன்னா, செக்கிம் மக்கள் அவனை பார்த்தாவே பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. எந்த மக்கள் அவனை ராஜாவாக பண்ணாங்களோ பார்த்தாவே அவனுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப விரோதமாக போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், அது அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கடவுள் ஒரு ஆவியை அனுப்பிச்சு செக்கிம் மக்களுக்கும் அபிமெலக்கும் பெரிய விரோதத்தை ஏற்படுத்தினாருன்னு. ஏன் பல ஆண்டவர் தான் அதை செஞ்சுருக்கிறார். ஏன்னா பழி வாங்குறவர் அவருன்னு போட்டிருக்கு இல்லையா, பழி வாங்கும்படிக்கு அவர் செய்கிறார். ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட். 3 வருஷம் வரலையே, வரல. 3 வருஷத்துக்கு அப்புறம் வருது பாருங்கள். நம்ம ஊரில் எலெக்ஷன் கூட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இது 3 வருஷத்துக்கு அப்புறம் கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. அவர் விட்டுருக்காரு 3 வருஷம் அவருடைய நோக்கத்துக்காக. 3 வருஷத்தில் என்ன ஆகுது, இந்த கூட்டமைப்பு செக்கிம் மக்களும் அபிமலக்கும் சேர்ந்த கூட்டமைப்பு கவர்மெண்ட் ஆட ஆரம்பிக்குது. ஏன், ஒருவேளை அபிமலக்கு செக்கிம்க்கு செய்கிறேன், அதை செய்கிறேன், உங்களுக்கு ரோடை போடுறேன், அதை போடுறேன், தண்ணியை விடுறேன், என்னான்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா. அதெல்லாம் பண்ணியிருப்பானா, நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டான். பண்ணாமல் வேறு ஊரில் ஏதோ காசு கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அதனால இவங்களுக்கு கோவம் வந்திருக்கலாம். அப்படித்தான் அரசியலில் நடக்கிறது. அப்படியெல்லாம் ஆயிப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இவங்களுக்கும் அவனுக்கும் கோவம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு விரோதத்தை தெரிவிக்கணுன்றதுக்காக சில மறைந்திருந்து சில ஆளுங்களை ஏற்படுத்தி அவன் ஊரில் பிரயாணிகள் எங்கெல்லாம் போகும்போது அந்த பிரயாணிகளுடைய காசுங்களையும் பணங்களையும் கொள்ளை அடிக்கும்படி சில ஆளுங்களை தயார் பண்ணி விடுறாங்க. இது என்ன ஆகும்னா, அபிமலக்கு ஆளுகிற ஒரு ஊரில் ஒரு பாதுகாப்பாக பிரயாணம் கூட பண்ண முடியாதுன்னா என்னையா ராஜான்ற ஒரு கேவலம் அவருக்கு வரும் இல்லைங்களா. அவர் மூஞ்சில் குத்துன மாதிரி ஆகும், அரசியல் இதுலேயே ஒரு பெரிய கேவலம் அவருக்கு. அப்படி பண்ணும்படிக்கு செக்கிம் மக்களே செய்கிறாங்க, அவனுக்கு பெரிய அவமானம் வரும்படிக்கு. அது தவிர்த்து அந்த ஊரில் இன்னொரு ஒரு ஹீரோ வர்றார், அவர் பேர் கால்னு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே அவருடைய மக்களோடு வந்து கொஞ்சம் இந்த அவனை கொஞ்சம் தலைவராக பார்க்குறாங்க. இப்போ அவனும் இன்னொரு வேலைக்காரனுக்கு பிறந்த ஒரு மக்கள், ஏ அவங்களோட அப்பா பேர் வந்து ஏ பேர்னு வருது, அவன் வந்து வேலைக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஏபெட். அவனை இவன் வேலைக்காரங்க மகன்களை தான் பிடிச்சிக்குவாங்க இவங்க தலைவர்களாக பாருங்களேன். அவனை கொஞ்சம் தலைவராக பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. அறுப்பு காலம், ஒரு திராட்சை தோட்டம் அறுப்பு காலம். திராட்சை தோட்டம் அறுப்பு காலம்னா ரொம்ப திராட்சை இதெல்லாம் பண்ணி அந்த வைன்லாம் பண்ணி குடித்து ரொம்ப சந்தோஷமாக, இன்னும் பாகால் கோயிலில் குடித்து சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே காலம் இருக்கிறாரு. அவரும் இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசிக்கும் போது அவர் கால் என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள் எல்லாரும் அபிமலக்கு போய் கீழே இருக்கிறீங்க, அபிமலக் யார், கிடியோனுடைய மகன், என்னை காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவனை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன், அப்படி இப்படி என்ன ரொம்ப குடிச்சிட்டு பேசுவாங்க இல்லைங்களா, என்ன அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு ஏதோ பேசியிருக்கிறார். அவர் பேசுனது அங்கே இருந்த ஜெபுல்ன்ற அபிமலக்குடைய ஒரு கமாண்டர் காரியக்கார், அவருடைய விஷயம் அனுப்பி சொல்கிறவர். அவர் அபிமலக்கு நியூஸ் அனுப்புகிறார், பார்ப்பா கால் என்றவன் இங்கே வந்திருக்கிறான், இங்கே எல்லாருக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ உடனே ஆர்மியை கூப்பிட்டு கிளம்பி வந்தீன்னா இவனுடைய கதையை நீ முடிச்சிடலாம். நான் வேகமாக சொல்லிடுறேன் இந்த கதை, இவனுடைய கதையை நீ முடிச்சிடலாம் அப்படின்னு அபிமலக் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்மியை கூப்பிட்டு வர. வந்த உடனே ஒரு வேளை 3 மணிக்கெலாம் அவர் கிளம்பி இருக்கலாம். வந்த பிறகு இப்போ கால் நல்லா குடித்து வெறிச்சு எழுந்திரிச்சு காலில் வந்து வெளியில் பார்க்குறாரு. வெளியில் பார்த்து இப்படி பார்க்கும்போது அப்போ ஜெபுலூனும் வராரு. வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ மக்கள் ஏதோ கூட்டங்கள் வர மாதிரி தெரியுது அப்படின்னா, இல்லைப்பா உன் கண்ணு கலக்கத்தில் நீ ஏதோ பார்க்குற, கண்ணு சரியாக தெரியுமா அவனுக்கு, ஒரு டாக்டரை போய் பாரு, கண்ணு தெரியாத மாதிரி ஏதோ ஒரு கேலியாக சொல்கிறார் கேஷுவலாக. இல்லைப்பா ஆர்மி தான் வர மாதிரி தெரியுதுன்னு கவனித்து பார்த்தா ஆர்மி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ஆர்மி தான் வருதுன்னா அப்போ தான் இவர் சொல்கிறார், நீ எவ்வளோ நைட்டு என்ன நான் பேச்சு பேசினேன், குடிகாரன் பேச்சு பொழுதானா போச்சுன்ற கதையாக வருது. என்ன நான் பண்ணிடுவேன் அபிமலக்கு, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு வரான் ஆர்மியோடு, நீ போய் பண்ணு பார்க்கலாம் அப்படின்ன உடனே அப்போ அபிமலக்கு வந்து இவனை பயங்கரமாக வார் பண்ணி இவனை விரட்டுறாரு அந்த ஊரை விட்டு. இவனை விரட்டி அந்த ஊர் இவன் திருப்பி சிக்கிம்குள்ளே போகலான்னு போனால் அந்த சிக்கிம் மக்கள் அந்த கமாண்டர் இவனை விரட்டி துரத்திடுறாங்க அந்த ஊரை விட்டு. துரத்தி அதோடு முடிஞ்சிச்சு, சரி சிக்கிம் மக்கள் இதோடு முடிஞ்சிச்சு, நம்ம காலை துரத்திட்டோம், இன்னமே அபிமலக்கு சும்மா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பேசாமல் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, சிக்கிம் மக்கள் அவனுடைய வயலுக்கு போகணும்னு போகும்போது அபிமலக் கோபம் இன்னும் தனியில். அவன் அவனுடைய ஆர்மி மூணு குரூப்பாக கொண்டு வந்து ஒரு ஆர்மியை யாருமே நகரத்துக்குள்ளே போய் தப்பிச்சிடாதபடிக்கு வச்சு, இன்னும் ரெண்டு குரூப்பை வச்சுக்கிட்டு போய் அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாரையும் வெட்டி சாச்சிட்றான். சாச்சது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே போய் அந்த சிக்கிம் ஊரில் இருக்கிற ஒரு உயிரும் விடாமல் எல்லாரையும் சாவடித்து அந்த பில்டிங்கெல்லாம் தகர்த்து கொளுத்தி, அது மாத்திரம் இல்லை அந்த ஊரில் உப்பை கூட தூவிடுறான். ஏன் உப்பை தூவுனா என்ன ஆகும், இனிமேல் எந்த விளைச்சலும் அந்த ஊரில் வராது, இனிமேல் மனுஷனே வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த ஊரை என்ன புல்லு கூட முளைக்காமல் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊரையே அவன் அழிச்சிட்றான். அழிச்சிட்டு அதோடு அவன் நிற்கலை, அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, தேபாஸ்ன்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கும் அவன் அந்த ஊர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கும் போய் அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாரையும் வெறி பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி கொடுமைக்கார போய் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கிறான். சாவடித்து அந்த ஊரில் இருக்கிற தலைவருங்க சில ஊர் குடும்பங்கள் கேள்விப்பட்டு போய் அந்த ஊரில் இன்னொரு ஒரு ஒரு டவர் இருக்குது, அந்த டவரில் போய் புகுந்துக்கிறாங்க எல்லாருமே. டவரில் போய் புகுந்துக்கும் போது இவன் என்ன பண்ணுறான், அந்த டவரை கொளுத்தணும். ஏன்னா இங்கே அப்படி தான் பண்ணான். சிக்கிமில் பார்த்தோன்னா இவங்க எல்லாரும் தப்பிச்சு போய் சில பேர் அந்த பாஹால் கோயிலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பாஹால் கோயிலில் போய் அங்கே கதவெல்லாம் மூடிக்கிட்டாங்க. மூடிட்ட உடனே எல்லாம் சேஃபாக இருக்கலான்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தினுடைய இது கிளையை வெட்டி, அவன் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறான் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கிளையெல்லாம் சுற்றி வச்சு பால் கோயிலே எரிச்சு அந்த மக்களெல்லாம் எரிச்சிட்றான். அதே மாதிரி தான் தேபாஸ்லேயும் பண்ணணும்னு பார்த்துட்டு அவன் அந்த ஊரில் டவரில் கொளுத்தணும்னு கிட்ட போகிறான். கிட்ட போனவுன்னே என்ன ஆகுது, தற்செயலாக ஒரு பெண்ணு அது என்னத்துக்கு வச்சிருந்துச்சோ சரியில, ஒரு மில் ஸ்டோன், தமிழில் என்ன சொல்கிறது, எந்திரக்கல், எந்திரக்கல் அது கையில் வச்சிருந்து அந்த எந்திரக்கல்லை மேலேருந்து தூக்கி போடுது. அது வந்து அவர் தலை மேலே இடிஞ்சு அவர் மண்டை உடைஞ்சி அவர் கீழே உழுந்து உழுகிறார். உழுவும் போது அவருக்கு ஒரே வாழ்க்கையில் ஒரு சாதாரணமாக நடந்தது, அவன் தான் எல்லாம் முடிச்சாச்சு போகணும், இப்போ கொளுத்திட்டு போகலான்னு வந்தான். கொளுத்திட்டு போகலான்னு வரும்போது அவன் தலையில் உழுந்து மண்டையே இதாயிருது. அப்போ அவனுக்கு பெரிய அவமானம் ஆயிடுது. என்ன ஆயிடுது, ஒரு பெண்ணுனால நான் செத்தேன்னு சரித்திரம் சொல்லவே கூடாது, ஆகவே என்னுடைய வேலைக்காரனே நீ உன் கத்தியை எடுத்து என்னை குத்தி விடு அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் எடுத்து அவன் கத்தியை எடுத்து குத்துறான். குத்தி அவன் அதோடு சாகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்களேன் இதில் என்ன நடக்குது, என்னென்னவோ நடக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னவோ கதை மாதிரி இருக்குதே நமக்கு தெரியலாம். இதில் கடவுளுடைய ஸ்லோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு தான் இந்த அதிகாரம் நமக்கு காட்டுது. 3 வருஷம் ஆகலாம், ராஜாவா நீ கொடிகட்டி படுக்கலாம், என்ன தான் ஏமாத்தலாம், என்ன பண்ணலாம், கடவுளுடைய பழிவாங்கிற பராமரிப்பு பழிவாங்காமல் விடாது, தண்டிக்காமல் விடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அந்நியாயம் பண்ணி நீ இது பண்ணாலும் சரி, உன்னை தண்டிக்காமல் விடாது. பாருங்களேன் சிலதெல்லாம் சடனாக நடந்துருதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. இப்போ ஒரு பில்டிங்கு திடீர்னு சில பேர் ஏறினவுன்னு டப்புன்னு விழுந்துருச்சுன்னா அது அன்றைக்கி தான் உடஞ்சிருச்சா, அது வீக்காய் 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 குவட்டாக உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பராமரிப்பின் ஜட்ஜ்மெண்ட்டும் பல நேரங்களில் உள்ள குவட்டாக தான் நடக்குது, நமக்கு தெரியறதில்ல. ஆனால் திடீர்னு பராமரிப்பின் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வர்றதை பார்க்குறோம். பாருங்களேன் இந்த மனுஷனுடைய சாவு ரொம்ப பயங்கரமாக வருது. இது இன்னும் வேடிக்கை என்னென்னா, இன்னமே வரப்போகிற சரித்திரம், இதுக்கப்புறம் சாமியல் காலத்துலலாம் அபிமலக்க பெண்ணுனால செத்தான் பெண்ணுனால செத்தான்னு தான் கேவலப்படுத்துவான். தாவீதுக்கு கமாண்டரே ஜோ போய் தாவீதுகிட்ட அவன் எப்படி கேவலமாக செத்தான் அப்படின்ற அளவுக்கு, அவன் எது சாவனை அட்லீஸ்ட் பொண்ணுக்கிட்டேருந்து செத்தா தற்செயலாக செத்தான்னு போயிருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, தன்னையே சூசைட் பண்ணியிருக்கிற அளவுக்கு அது இன்னும் பாவம் செய்யும்படிக்கு என்னை குத்திடுறேன். அந்த பொண்ணுனால செத்தது அது போயிடுமா, இவன் குத்திட்டானா, எவ்வளோ கேவலமாக கீழே விழுந்தாலும் மீசையில் மண் உழுவாதுன்ற மாதிரியை அவன் செத்து மண்டை உடஞ்சிருந்தாலும் அங்க சாகும் போதும் இந்த உலகத்தின் எண்ணம் தான், நான் எப்படி சாக போகிறேன், என்ன ஆகப்போது, எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் அவன் போய் அவன் ஆத்மாவுக்கு என்ன ஆகும், அவன் எங்கே போக போகிறான், சாகும்போதாவது என்னுடைய பாவங்களை நினச்சி மன்னிப்பு கேட்கலான்னு இல்லை, என்ன மாதிரி மிருகமாக உலகம் ஆசை பதவி பணம் மாற்றிடுது பாருங்களேன் ஒரு மனுஷனை, எவ்வளோ கொடுமையாக ஆயிடுறான். அதில் இருக்கிற பெரிய பயங்கரம் இப்படிப்பட்ட மனிதர்களை சபைக்கு தலைவர்களாக பண்ணுறது தான், யோசிச்சு பாருங்கள், அதுதான் பெரிய பயங்கரம். ஆனால் இதில் இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது, இப்படிப்பட்ட தலைவர்கள் ஆனாலும் அவருடைய சபையை கெடுக்கிறவர்களை ஆண்டவர் கெடுக்காமல் விட மாட்டார். இஸ்ரவேலில் எவ்வளோ அழிக்க பார்த்தான் இந்த மனுஷன், விட்டுருந்தா முழு இஸ்ரவேலை அழிச்சிருப்பான், ஆனால் அவனை அழித்தார், என் சபையை அழிக்கிறவனை நான் அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை இதில் பார்க்குறோம். தீமையை செஞ்சு நம்ம எந்த நன்மையும் அதுலேருந்து வர வைக்க முடியாது. என் பெருசாக மேலே வந்துட்டேன், அரசியலாயிட்டேன், ராஜாவாயிட்டேன், அதனால் அந்த ஊருக்கு கெடுதல், அவனுக்கு அழிவு, எல்லாமே வந்துச்சுன்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு வினோதமான கதை. கிடியன் செஞ்ச ஒரு தப்பு எந்த அளவுக்கு போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த அபிமலக்கூடிய பெரிய பதவி வெறி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ஒரு ஒரு இதாக இருக்கணும், ஒரு பாடமாக நமக்கு இது இருக்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ண 57 வசனத்தை நம்ம முடிச்சுட்டோம் அன்றைக்கி.